அன்பர்களும் இருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 11 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இந்திய தமிழோசியில் முதல் செய்திருக்கே பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில், இலங்கையின் புதிய அரசியல் சாசனத்தில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருப்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது குறித்த செய்தி.
எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற பல கருத்துக்கள் உள்ளடக்கப்படுகிற அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு குறித்த மதத்துக்கு முதலிடம் கொடுப்பது அப்படியான சிந்தனைக்கு முரணானதாகவும்,
காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களில் காவிரி பாசன பகுதிகளில் தனது ஆய்வை நிறைவு செய்திருப்பது குறித்த செய்தி.
The submission made by the farmers and looking into the reservoir position which will give us the availability of
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணு பிரியா.
அடுத்த வாரம் பிரான்சுக்கு மேற்கொள்ள இருந்த பயணத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரத்து செய்திருக்கிறார். ஒரு ரஷ்ய பழமைவாத தேவாலய திறப்பு விழாவில் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்துடன் கலந்து கொள்ள இருந்த திட்டம் புதினுக்காக கைவிடப்பட்ட பிறகு புதின் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கிரெம்ளின் கூறியுள்ளது. எந்த ஒரு சந்திப்பும் சிரியா பற்றிய பேச்சுவார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என ஒலாந்து வலியுறுத்தியதாக பிரான்ஸ் அதிகாரிகள்
கூறியிருக்கின்றனர்.
ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையானது, ஆனால் அது உறுதியானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய போது ஓலாந்து கூறியிருக்கிறார்.
சிரியாவின் அலெப்போவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளில் ரஷ்ய போர் விமானங்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறைந்தது 12 பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. மேலும் பல பகுதிகளில் கணிசமான சேதங்களை அது ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் வான் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று சிரியா அரசு கூறியதன் மூலம் 100 பேரை பலிகொண்ட மற்றும் மருத்துவ வசதிகள் அழிக்கப்பட்ட 2 வார தீவிர வான்குண்டு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன.
அமெரிக்க குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டிரம்ப் தன்னுடைய சக குடியரசுக் கட்சி உறுப்பினர்களை தாக்கி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அவர்களின் விசுவாசமின்மையை குறை கூறிய அவர், அவர்களால் தன் மீது சுமத்தப்படும் தாக்குதல் தன்னுடைய போட்டியாளர் ஹிலரி கிளிண்டனை விட மிகவும் கடுமையானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற சபாநாயகரான பால் ராயனை பலவீனமான செயல்திறனற்ற தலைவர் என அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சுமார் 66 மில்லியன் வருடங்களுக்கு முன் பூமியை தாக்கிய விண்கல்லால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பேரழிவு குறித்த குறிப்பிடத்தக்க புதிய தகவல்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அந்த 15 கிலோமீட்டர் விண்கல் வானை இருளாக்கும் அளவிற்கு துகள்களை உருவாக்கி பருவநிலையை பல மாதங்களுக்கு குளுமையாகவும் மாற்றியது. டைனோசர் இனம் அழிந்ததற்கான காரணத்தையும் அந்த தகவல்கள் வழங்கலாம் என கருதப்படுகிறது.
தெஹரானில் உள்ள அசாடி விளையாட்டு மைதானத்தில் உலகக்கோப்பை தகுதி சுற்று விளையாட்டை தேசிய கால்பந்து அணி ஆட உள்ள நிலையில், ஷியா இஸ்லாமில் உள்ள துக்க நாளை அனுசரிப்பதற்காக ஈரானின் அனைத்து செயல்பாடுகளும் ஏறக்குறைய நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தடை செய்திருக்கும் பாரம்பரிய நாளில் நடைபெறுகின்ற தென்கொரிய அணிக்கு எதிரான இந்த போட்டி ஈரானின் மத தலைவர்களுக்கு சில அசாதாரண சவால்களை வழங்கியுள்ளது. 7 நூற்றாண்டில் ஷியா முஸ்லீம் பிரிவுக்காக கொல்லப்பட்ட தியாகி இமாம் ஹுசைனின் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் தன்னிகரற்ற தலைவரின் ராட்சத பதாகையின் கீழ் தலைக்கு மேல் பெரிய கருப்பு கொடிகளோடு ஆயிரக்கணக்கானோர் நடந்து செல்கின்றனர்.
தென்னாப்பிரிக்காவின் நிதியமைச்சருக்கு மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தென்னாப்பிரிக்காவின் கரன்சியான ராண்டை 3% மேலாக சரிவில் தள்ளியுள்ளது. இதை ஓர் அரசியல் சதி என கோர்தான் விவரித்துள்ளார். ஆனால் அரசு வழக்கறிஞர் அம்மாதிரியான அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை என மறுத்துள்ளார். நாட்டின் வரித்துறையின் தலைவராக கோர்தான் இருந்தபோது பணியாளர்களின் ஓய்வூதியம் வழங்குவதில் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
செய்தியை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் புதிய அரசியல் சாசனத்தில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது கூறியிருந்தார். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் ஆர். உதயகுமார்.
புதிய அரசியல் சாசனத்தில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்குதலில் உடன்பாடு இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. புதிய அரசியல் சாசனத்தில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உட்பட அனைத்து கட்சிகளும் இணக்கம் கண்டுள்ளதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் இதனை நிராகரிப்பதாக கூறுகின்றார்.
விஹாரை ஒன்றிலே மந்திரி உரையாற்றுகிற போது பௌத்தத்துக்கு புது அரசியலமைப்பு சட்டத்திலே முதலிடம் கொடுக்கிறதை குறித்து அனைத்து தமிழ் தேசிய கூட்ட உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வணக்கம் தெரிவித்ததாக சொல்லியிருந்தார் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த கூட்டுகளிலே எவ்வளவு உண்மை இருப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய நிலைப்பாடு மதசார்பற்ற ஒரு நாடாக இலங்கை புதிய அரசியலமைப்பிலே காணப்பட வேண்டும், எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற பல கருத்துக்கள் உள்ளடக்கப்படுகிற அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு குறித்த மதத்துக்கு முதலிடம் கொடுப்பது அப்படியான சிந்தனைக்கு முரணானதாகவும் நல்லிணக்கத்துக்கு பாதிக்கதாகவும் அமையும். அதனாலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். ஒரு மதசார்பற்ற நாடாக இலங்கை இருக்க வேண்டும், எந்த சமயத்துக்கு முதலிடம் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது.
அரசியலமைப்பு வழிகாட்டல் குழுவில் மதம் சார்ந்த விடயங்கள் இன்னமும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார்.
சமயம் சார்ந்த விடயங்களும் வழிகாட்டல் குழுவிலே பேச வேண்டிய ஒரு விடயமாக குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட சமயம் சார்ந்த விடயம் இன்னமும் பேசப்படவில்லை. ஆகையினாலே அதற்கு தமிழ் தேசிய கூட்டமும் எல்லா கட்சிகளும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன என்று சொல்லுகிற கூற்று பிழையான கூற்று
என்று குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான எம்ஏ சுமந்திரன்.
ஆர் உதயகுமார். தேயிலை தோட்ட தொழிலாளர் ஊதிய உயர்வு கோரி நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் சமூக பொருளாதார தாக்கங்கள் குறித்த தொகுப்பை வழங்குகிறார் மீண்டும் ஆர் உதயகுமார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம் காரணமாக பெருந்தோட்டத்துறைக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் துறை அமைச்சு கூறுகின்றது. நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் சமூக பொருளாதார ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டம் என்கின்றார் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் விஜயச்சந்திரன்.
கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு 3 அல்லது 4 நாட்கள் தான் வேலை வழங்கி வந்திருப்பதை அறிய முடிகின்றது. ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது தொழிலாளர்களுடைய இந்த போராட்டமானது பாரியளவான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கிறேன். தோட்ட முகாமைத்துவ கம்பெனிகள் தோட்டங்களிலே தொழிலாளர்கள் வேலை குறைப்பை மேற்கொண்டிருந்த காலகட்டங்களில் இது ஏற்பட்டிருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. அது ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பதா இருக்கு. மறுபக்கத்திலே தொழிலாளர்களுக்கான இந்த சம்பள உயர்வானது 18 மாதங்களாக இழுபட்ட நிலையில இன்று முடிவுக்கு வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்ற நிலையில இன்று வழங்கப்பட உத்தேசித்திருக்கின்ற சம்பள உயர்வான 730 ரூபாய் கம்பெனிகள் கொடுத்தாலும் கூட பல கோடி ரூபாய்களை அவைகள் இவர் 18 மாதத்திற்கு விடுபட்ட கொடுப்பனவுகளை வழங்க வேண்டியிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு பாரளவான பொருளாதார நெருக்கடிகள் சிக்கடிகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.
இந்த போராட்டம் தொழிலாளர்களின் பெருந்தோட்ட தொழில் ஆர்வத்தையும் இழக்க செய்துள்ளது என்றும் அவர் கூறுகின்றார்.
இந்த போராட்ட காலங்களிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தோட்டங்களிலிருந்து விலகி கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு தொழிலுக்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களிலும் தோட்டத் தொழில்களிலே இருக்கின்ற தொழிலாளர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. தொழிலாளர் வெளியேற்றத்தை தூண்டியிருக்கின்ற நிலைமையானது எதிர்காலங்களிலே பெருந்தோட்ட தொழில் உற்பத்தியில் பாரிய பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும், தொழிலாளர் பற்றாக்குறைகள் ஏற்படுத்தப்படும். இதன் காரணமாக உற்பத்தி அதிகரிக்கின்ற காலங்களிலே தோட்டங்களிலிருந்து குழந்தைகளை பறித்து அவைகள் பொருளாதாரங்களாக மாற்றுகின்ற அந்த செயற்பாட்டிலே பாதிய பாதிப்புகள் ஏற்படும் என்பது பார்க்கப்படுகின்றது
என்றார் சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் விஜயச்சந்திரன்.
உதயகுமார். சிறார் மற்றும் பாலியல் வன்முறைகளை தேசிய பிரச்சனையாக கருதி குற்றவாளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கோரி வவுனியாவில் இன்று நடைபெற்ற பேரணி குறித்த செய்திகளை வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
சிறுவர்கள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை தேசிய பிரச்சனையாக பிரகடனப்படுத்தி குற்றவாளிகளுக்கு எதிராக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வவுனியாவில் இன்று பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினத்தையொட்டி இந்த பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண பெண்கள் மாற்றத்திற்கான பரிந்துரை வலை அமைப்பு என்ற அமைப்பு இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது.
எத்தனையோ வன்முறைகள் கொலைகள் நடந்திருந்து இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. பெண்களை தொட்டால் 2 வருஷம், காயப்படுத்தினால் 5 வருஷம், துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கினால் 15 வருஷம் என்று சொல்லி சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்று வரை வித்யாவுக்கு நீதி கிடைக்கவில்லை, ஹர்ஷ்ணவிக்கு நீதி கிடைக்கவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நிறுத்தப்பட வேண்டும்.
என இந்த பேரணியில் கடந்து கொண்டிருந்த அரசகோதரி நிக்கலா அவர்கள் தெரிவித்தார். பாலியல் வன்முறைகள் அதிகரித்திருப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுவதாக வடமாகாண பெண்கள் மாற்றத்திற்கான பரிந்துரை வலை அமைப்பின் இணைப்பாளர் சிவகரன் சுகந்தி அவர்கள் கூறுகின்றார்.
பாலியல் ரீதியாக சுரண்டப்படுதல், பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது அப்படியான விடயங்கள் இந்த 6 மாத காலத்துக்குள்ள 600 பேர் சிறுவர்கள் அவங்களுடைய பாதிக்கப்பட்ட பதிவுகள் இருக்கின்றது. கூடுதலா பார்த்தோம்னா ஒவ்வொரு சிறுவர்களும் பாதிக்கப்படுறது உறவுகளால, இனம் தெரியாத நபர்களால, மற்றது சில இடங்கள்ல சேவையை நாடி போற இடங்கள்ல சேவை வழங்குனராலையும் சில ஆட்கள் பாதிக்கப்படுகின்றது. அதே மாதிரி பாடசாலைகள்ல ஆசிரியராலையும் மாணவர்கள்
என்றார் சுகந்தி அவர்கள். இந்த பேரணி வவுனியா அரசு செயலகத்தை சென்றடைந்ததும் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மனு ஒன்று வவுனியா அரசாங்க அதிபர் ரோஹண புஷ்பகுமார் அவர்களிடம் வாசித்தளிக்கப்பட்டது. என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
உடல்நலமின்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வகித்து வரும் இலாக்காக்கள் அனைத்தும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சரவை கூட்டங்களை இனி ஓ பன்னீர்செல்வமே தலைமை தாங்கி நடத்துவார் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவுரையின் பேரிலேயே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக ஜெயலலிதாவே தொடர்வார் என்றும் அவர் நலம் பெற்று பணிகளை கவனிக்க ஆரம்பிக்கும் வரை இந்த ஏற்பாடு நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. முதலமைச்சரான ஜெயலலிதா உள்துறை, காவல்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளை தன் வசம் வைத்திருந்தார். முதலமைச்சரின் பணிகளை தற்போது கவனிக்கவிருக்கும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் இதற்கு முன்பாக 2 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புபவர்களை கண்காணிக்க தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்களை உள்ளடக்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அவதூறு செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பிய 2 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் சமீபத்தில் கைது செய்தனர். இதேபோல சமூக வலைதளங்களில் அவதூறாக தகவல்களை பதிவு செய்ததாக 43 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் முதல்வரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோரை கண்காணிக்க தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளடக்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் கூடுதல் துணை ஆணையர் வெங்கடாச்சலம் BBCயிடம் தெரிவித்தார். இந்த குழு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோரை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கு உதவும் என்றும் அவர் கூறினார்.
முரளிதரன் வழங்கிய செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் வசம் இருந்த இலாக்காக்கள் அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக இறுதியாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தனது ஆய்வை நிறைவு செய்துள்ளது. அது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் காவிரி படுகைகளில் ஆய்வு மேற்கொண்ட காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு தனது அறிக்கையை அக்டோபர் 17 தாக்கல் செய்யும் என அக்குழுவின் தலைவர் ஜி எஸ் ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பான வழக்கில் தற்போதைய சூழலில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதையடுத்து காவிரி பாசன பகுதிகளின் உண்மை நிலவரத்தை உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்று ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கூறியது. அதன்படி அமைக்கப்பட்ட குழுவினர் கடந்த 4 கர்நாடக மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆய்வுகளை மேற்கொண்டனர். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கர்நாடக மாநிலத்திலும், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் தமிழ்நாட்டிலும் இந்த குழுவினர் ஆய்வு நடத்தினர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் அவர்கள் நேற்று ஆய்வு நடத்திய போது அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் உள்ளிட்டவர்கள் குழுவைச் சேர்ந்தவர்களை சந்தித்து காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பை கர்நாடகம் செயல்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டுமென கோரினர். நேற்று முன்தினம் மேட்டூர் அணையில் ஆய்வு நடத்திய அந்த குழு அணையின் நீர் இருப்பு குறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜி எஸ் ஷா வரும் 17 உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார்.
நாங்கள் இரு மாநிலங்களிலும் எங்கள் பயணத்தை முடித்திருக்கிறோம். தகவல்களை சேகரித்திருக்கிறோம். இரு மாநில அதிகாரிகள் கொடுத்த அறிக்கைகள், விவசாயிகள் கொடுத்த மனுக்கள், நீர்த்தேக்கங்களின் அளவு போன்றவற்றின் மூலம் தேவையான புள்ளி விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆக எல்லா தகவல்களும் கிடைத்துவிட்டன. இந்த புள்ளி விவரங்களை ஆராய்ந்து அறிக்கை தொகுக்கும் பணியில் இப்போது இருக்கிறோம். இவை அக்டோபர் 17 உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்படும்.
இந்த குழுவில் மத்திய நீர் வாரியத்தின் உறுப்பினர் மசூத் ஹுசைன், வாரியத்தின் தலைமை பொறியாளர் ஆர் கே குப்தா ஆகியோரோடு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகளும் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையில் இந்த குழுவினரை தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் இன்று காலையில் சென்னையில் சந்தித்து விவாதித்தார். இதற்கு பிறகு இந்த குழுவினர் இன்று தில்லி புறப்பட்டுச் சென்றனர்.
முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. வணக்கம் நேயர்களே.